குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 36. பின்னர் நாட்டு மக்கள் யோசியாவின் மகனான யோவகாசை அவருக்கு பதிலாக எருசலேமில் அரசனாக்கினர். யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3.5 மாதங்கள் ஆட்சி செய்தான். எகிப்திய மன்னன் அவனை எருசலேமில் பதவியிலிருந்து நீக்கிய பின் 4000 கிலோகிராம் வெள்ளியும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்துமாறு மக்களுக்கு ஆணையிட்டான். எகிப்திய மன்னன் யோவகாசின் சகோதரன் எலியாக்கிமிற்கு யோயாக்கிம் என்று பெயர் மாற்றம் செய்து அவனை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான். பின்பு நெக்கோ யோவகாசை எகிப்துக்கு இட்டுச் சென்றான். யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவனை வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் சென்றான். அத்துடன் ஆண்டவரின் இல்லத்து பாத்திரங்கள் சிலவற்றை நெபுக்கத்நேசர் பாபிலோனுக்கு எடுத்துச் சென்று அங்கேயுள்ள தனது அரண்மனையில் வைத்துக் கொண்டான். யோயாக்கீமின் பிற செயல்களும் அவன் செய்த அருவறுப்பானவையும் அவனுக்கு எதிராய் காணப்பட்டவை யாவும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கீம் அரசனானான். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 8. எருசலேமில் அவன் 3 மாதம் 10 நாள்களே ஆட்சி செய்து ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆதலால் அவ்வாண்டின் இறுதியில் மன்னன் நெபுக்கத்நேசர் தனது படையை அனுப்பி கைதியான அவனையும் அவனுடன் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டுவரச் செய்தான். பின்பு அவன் சிற்றப்பன் செதேக்கியாவை அவனுக்கு பதில் யூதா எருசலேமுக்கு அரசனாக்கினான். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னையே தாழ்த்திக் கொள்ளவில்லை. கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிடச் செய்த நெபுக்கத்நேசருக்கு எதிராக இவன் கலகம் செய்து இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்று தனது இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. ஆதலால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வரச் செய்தார். அவன் அவர்களின் திரு உறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் இளைஞர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லாரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்புவித்தார். கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசனிடமும் அவன் அதிகாரிகளிடமும் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மண்ணக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.